அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வழங்குவோர் சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. அமெரிக்கா அதன் கடன்களை செலுத்த முடியாமல் தவறக்கூடிய அபாயத்திலிருந்து தற்காலிகமாக காப்பாற்றப்பட்டுள்ளமைக்கு உலகெங்கிலும் பலத்த வரவேற்பு கிடைத்திருக்கிறது. இதற்கான இணக்கப்பாட்டுக்கான சட்ட ஆவணங்களில் கைச்சாத்திட்டிருக்கின்ற அதிபர் ஒபாமா, இதன் மூலம் அரசாங்கம் எதிர்நோக்கியிருந்த நெருக்கடி நிலையை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்.
I want to thank the leaders of both parties for getting us to this point. Once this agreement arrives on my desk, I will sign it immediately.
பல வாரங்களாக தொடர்ந்த கசப்பான இழுபறி நிலைமைக்கு பின்னர் அமெரிக்க அரசியல்வாதிகள் அரசு நிறுவனங்களின் பகுதியளவான முடக்க நிலையை முடிவுக்கு கொண்டு வரவும் அரசின் கடன் பெறுவதற்கான உச்சவரம்பை உயர்த்துவதற்கு முணக்கம் கண்டிருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்க நிதி மேலாண்மையில் நிலவக்கூடிய நிச்சயமற்ற தன்மையை குறைக்குமாறு சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
சிரியாவின் ரசாயன ஆயுதங்களை அழிப்பதற்கான கால அட்டவணையை எட்டுவதற்கான வழிமுறைகளில் தாம் சரியாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக ரசாயன ஆயுதங்களை ஒழிப்பதற்கான அமைப்பு கூறியிருக்கின்றது. இதுவரை இந்த விடயத்தில் ஏற்பட்டிருக்கின்ற முன்னேற்றம் குறித்து தாம் திருப்தி அடைந்திருப்பதாகவும், சிரியா அரசாங்கத்தால் கூறப்பட்ட 20 இடங்களில் கிட்டத்தட்ட அரைவாசிக்கும் அதிகமான இடங்களுக்கு ஏற்கனவே தாம் சென்று பார்த்துவிட்டதாகவும் அந்த அமைப்பு கூறுகின்றது. ஆனாலும் பாதுகாப்பு குறித்த அச்சங்கள் இந்த பணிக்கு தடங்கலாக இருப்பதாகவும் அந்த குழு கூறியிருக்கின்றது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
2013 ஆண்டுக்கான உலக அடிமைத்தன சுட்டன் புள்ளி விவரங்களின்படி உலகில் இந்தியாவிலேயே அதிக அளவானவர்கள், அதாவது சுமார் 1,40,00,000 பேர் அடிமை வாழ்க்கை வாழ்கிறார்கள். சனத்தொகை அடிப்படையான விகிதாசாரத்துடன் ஒப்பிடும்போது மொரிட்டானியாதான் சுமார் 4% 162 நாடுகளில் முதலிடத்தில் இருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் அந்தந்த அரசுகள் தமது நாடுகளில் நடக்கும் இந்த மறைமுக குற்றச்செயலை முறியடிக்க உதவும் என்று அறிக்கையை தயாரித்த ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த வொர்க் ஃப்ரீ ஃபவுண்டேஷன் சுட்டிக்காட்டியிருக்கிறது.
எகிப்திய அரசாங்கம் சட்டத்துக்கு விரோதமாக 100,000,000 சிரியாவின் அகதிகளை தடுத்து வைத்திருப்பதாக மனித உரிமைகள் அமைப்பான ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் குற்றம் சாட்டியிருக்கின்றது.
People coming from Syria, fleeing Syria, whether the Syrians or Palestinians who used to reside there.
நிறைய சிறார்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும், பலர் தமது பெற்றோர் இல்லாமல் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும், சில அகதிகள் உணவோ மருத்துவ உதவியோ இல்லாமல் போலீஸ் நிலையங்களை தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் ஆம்னஸ்டி கூறியிருக்கின்றது. இந்த செய்தி குறித்து எகிப்தி அரசாங்கம் எந்த விதமான பதிலையும் கூறவில்லை. ஆனால் முன்பு சிரியாவின் அகதிகள் முஸ்லீம் சகோதரத்துவ கட்சிக்கு ஆதரவாக செயற்படுவதாகவும், எகிப்தில் அண்மையில் நடந்த வன்செயல்களில் அவர்களும் சம்பந்தப்பட்டிருந்ததாகவும் எகிப்து குற்றம் சாட்டியிருந்தது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
இந்தியாவில் மும்பை நகரில் கடந்த ஆகஸ்டில் பலரால் ஒரே நேரத்தில் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளான 22 இளம்பெண் நீதிமன்றத்தில் இன்று சாட்சியம் அளிக்கும் போது மயங்கி விழுந்துள்ளார். செய்தி படப்பிடிப்புக்காக சென்றிருந்த போதே பாலடைந்த கட்டடம் ஒன்றில் இந்த பெண் பலரால் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டார். சாட்சி கூண்டில் மயங்கி விழுந்த அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். தன்னை பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்திய 4 சந்தேக நபர்களை அவர் அடையாளம் கண்டுள்ளார்.
இந்தியாவின் மும்பை நகரத்தைச் சேர்ந்த போலீஸ்காரர் ஒருவர் நெரிசல் மிக்க ரயில் நிலையம் ஒன்றில் 24 வருடங்களுக்கு முன்னர் தன்னை பிரிந்த குடும்பத்தினருடன் மீண்டும் இணைந்திருக்கிறார். அவரது கையில் குத்தியிருந்த பச்சையே அவரை குடும்பத்துடன் மீண்டும் இணைத்திருக்கின்றது. ஒரு ரயிலில் ஏறுகின்ற தருணம் தனது பெற்றோரிலிருந்து பிரிந்து போன கணேஷ் ரகுநாத் தங்கடாவுக்கு அப்பொழுது 6 மாத்திரமே. ஒரு அநாத இல்லத்தில் வளர்ந்து போலீஸ் அதிகாரியான அவர் பின்னர் தனது குடும்பத்தை தேடத் தொடங்கினார். தனது கையில் பச்சை குத்தப்பட்டிருந்த அவரது அம்மாவின் பெயரான மேண்டா என்பது மாத்திரமே அவருக்கு இருந்த ஒரே ஆதாரம். அவரது தேடல் இறுதியாக ஒரு வயது பெண்ணின் வீட்டுக்கு அவரை கொண்டு சென்றிருக்கின்றது. அந்த பச்சை குத்தப்பட்டிருந்த பெயரை சொன்னவுடன் அந்த பெண் உடைந்து அழுதுவிட்டார். அதுதான் அவரது அம்மா.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
ஈரானில் கடந்த வாரம் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட போது உயிரிழக்காமல் தப்பிய கைதியொருவரை 2 தடவையாகவும் தூக்கிலிட வேண்டாம் என்று வழக்கறிஞர்கள் நாட்டின் நீதித்துறை தலைவரிடம் மனு செய்திருக்கிறார்கள். போதைப்பொருள் குற்றச்சாட்டில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட கைதியொருவர் பிரேத அறையில் உயிருடன் இருப்பதைக் கண்ட பணியாளர் ஒருவர் அவரை மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார். 2 தடவையாகவும் அவரை தூக்குமடைக்கு அனுப்ப முடியுமா என்று ஈரானின் சட்டத்துறை நிபுணர்கள் வாதிட்டு வருகின்றனர். அவரை தூக்கிலிடக்கூடாது என்று முன்னணி மத போதகர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். உலகில் அதிக அளவில் தூக்கு தண்டனை வழங்கும் நாடுகளின் வரிசையில் ஈரானும் இருக்கிறது.